எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து ஃபுட் ஃபார் தாட்டில் நம்ம பார்க்க போகிறது, பக்தி இஸ் த ஃபயர் விச் பர்ன்ஸ் ஆல் டிசையர்ஸ். இப்போ இங்கே பக்தி அண்ட் டிசையர், இப்போ இது ரெண்டு தான் இங்கே நம்ம பார்க்க போகிற முக்கியமான வார்த்தைகள். இந்த பக்திக்கும் ஆசைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். இது ரெண்டுத்துக்குள்ளேயும் சிமிலாரிட்டியும் இருக்குது, டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பக்தியும் டிசையர்ஸையும் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது பக்தியும் ஆசைகள், ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னென்னா, இது ரெண்டுத்துக்குமே வந்து பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனமும் நம்மளோட கர்மாவும் தான். இந்த மனத்துக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுப்பது கர்மா. ஸோ இந்த கர்மாவின் வழியில் தான் மனமுங்கிற அந்த தாய் வந்து இந்த பக்தியையும் ஆசையையும் பெற்றெடுக்கின்றாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து இது ரெண்டுமே நம்மளோட அந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரு சேம் சிஸ்டமில் தான் இது ரெண்டுமே இருக்குது. அடுத்தது வந்து இந்த ரெண்டுத்தோடைய பாதையும் ஒன்று தான். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயங்கள் தான் நம்ம பக்தி மார்க்கத்தில் போகிறோமா இல்லை ஆசையோட மார்க்கத்தில் போகிறோமா அப்படிங்கிறதையே நிர்ணயம் பண்ணுது. ஸோ அந்த பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆசையும் இந்த வாழ்க்கையில் தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த ரெண்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிறப்பு இறப்பு, இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கல் அழித்தல், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இதோட ஆட்டம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், இதுதான் ஆசைக்கும் பக்திக்கும் இடையில் இருக்கிற ஒற்றுமைகள். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அந்த பக்திக்கும் ஆசைக்கும் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பக்திக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரே குறிகோள் தான். அந்த குறிகோள் வந்து அம்பாளை போய் அடையணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும். இது ஒன்று தான் பக்தியோட ஒரு குறியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆசையை நிறைவேற்றிக்கணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாதை தான் இருக்கும். ஆனால் ஆசைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆசை வந்து மல்டி டைரக்ஷனல், அதாவது நமக்கு பொண்ணு மேலே ஆசை இருக்கலாம், பூமி மேலே நமக்கு ஆசை இருக்கலாம், பெற்றோர் மேலே ஆசை இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற மக்கள் மேலே ஆசை இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இது மல்டி டைரக்ஷனல். பக்திக்கு வந்து எப்போவுமே ஒரு சாத்வீக குணம் உண்டு. ஆனால் இந்த ஆசை இருக்கே, இதுக்கு வந்து ராஜசிக குணமும் இருக்குது, தாமசிக குணமும் இருக்குது. இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஆசைகளை ஒன்று அடைஞ்ச பிறகு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த ஆசை கிடைக்காமல் பக்திக்குள்ளே போகிறவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஆசையை முறியடிச்சிட்டு போகிறவங்களாக இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஆசைகள் தான் இந்த பக்திக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த பக்தி வந்து நிறைய நம்ம பஞ்சாக்னிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்த அறிவு பசி தான். ஸோ இந்த ஞான பசியை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா பக்தி மார்க்கமும் ஒரு வழி தான். ஸோ பக்தி நம்மளை அந்த ஞானம் அடையிற ஒரு வழியில் நம்மளை செலுத்தும். ஆனால் இந்த ஆசைகள்ங்கிறது வந்து இந்த காமக்னியோட ஒரு உருவாக்கமாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி எப்போவுமே தூய்மையின் அறிகுறி. அதனால் அதை வந்து நம்ம வெண்மையாவோ இல்லை தூய்மையாவோ நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஆசைகள் இருக்கே அது வந்து மல்டி கலர்ட்னே சொல்லலாம். சில நேரத்தில் சிகப்பாக இருக்கும், சில நேரத்தில் பச்சையாக இருக்கும், சில நேரத்தில் நீலமாக இருக்கும். இப்படி அது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நம்ம முன்னாடி ஒரு பளபளத்துக்கிட்டு நிற்கும். அதுதான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்மளை எண்ண தூண்டும். இந்த பக்தி இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளை எப்போவுமே நம்மளை முக்தியை நோக்கி தான் அழைச்சின்னு போகும். ஆனால் இந்த ஆசைகள் இருக்கே இது வந்து நம்மளை திருப்பி அந்த கார்மிக் சைக்கிள்குள்ளே பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்மளை ஊசலாட வைக்கும். இதுதான் பக்திக்கும் ஆசைக்கும் உள்ள வேறுபாடு. அப்படி நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பக்தியை வந்து நம்ம தேவர்களாக கன்சிடர் பண்ணலாம். நமக்குள்ளே இருக்கிற தேவ குணங்களும் அசுர குணங்களையும் நம்ம வந்து பக்தியை வந்து தேவ குணமாகவும், இந்த ஆசைகளை வந்து நம்ம வந்து அசுர குணமாகவும் கொண்டோம்னா இது ரெண்டுமே நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்துக்குள்ளே நடக்கிற போராட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாத்விக குணத்துக்கும் ஒரு தாமசிக குணத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம், ஒரு நல்லத்துக்கும் ஒரு கெட்டத்துக்கும் நடக்கிற போராட்டம், ஒரு பக்தியின் மார்க்கத்துக்கும் ஒரு வாழ்வியல் மார்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இட் இஸ் ஒன்லி பிட்வீன் த ரைட் அண்ட் த ராங் இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி யோஜனை பண்ணியிருக்கச்சு, நான் ஒரு இதை வந்து நம்மளோட இந்த பார்க்கடல் கடையிறோம் இல்லையா, அதோட எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நமக்குள்ளே நடக்கிறது. டெய்லி நம்ம இதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இதை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போ நமக்கு இது இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கடலோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து இந்த அதுலேயும் ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பா, ஒன்று வந்து அசுரர், இன்னொருத்தர் வந்து தேவ. இந்த தேவகணத்துக்கும் இந்த அசுர கணத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்க்கடலை கடையணும். இதில் நம்ம அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுக்கு கயராக இருக்கிறது இந்த வாசுகிங்கிற இந்த பாம்பு. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அது இந்த மாதிரி கயறு மாதிரி தானே இருக்குது. இது எந்த பக்கம் இழுத்தாலும் சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது. ஸோ முன்னுக்கும் பின்னுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸோடு நம்ம இதை கம்பேர் பண்ணலாம். இதில் வந்து மந்தார மலை, அதுதான் அந்த பார்க்கடலையே கடையிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஏன் அதை மலை அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது ஒரு சாதாரண ஒரு தேவகணத்தாலேயோ அசுர கணத்தாலேயோ அதை நகர்த்த முடியாது. அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக வேறு ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இந்த யூனிவர்சல் ஃபோர்ஸுங்கிறது எங்கே இருக்குது, இந்த க்ரியேஷனில் இருக்குது. அதே தான் நம்ம வாழ்க்கையிலும், நம்ம வாழ்க்கையில் நினச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. அதுக்கு ஏற்ற நேரமும் காலமும் அதுக்கு ஏற்ற மார்க்கமும் நமக்கு சரியாக கிடச்சாதான் நம்ம அதை பண்ண முடியும். அதனால தான் அதுக்கு நம்மளோட அம்பாளோட கருணை வேணும், அம்பாளோட ஒரு ஆசிர்வாதம் வேணும், குருவோட ஒரு மார்க்கதர்சனம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த மந்தார மலை. இப்போ இந்த பார்க்கடல் அப்படிங்கிறது எது, நமக்குள்ளே நடக்கிற இந்த வாழ்க்கை முறை, இதுதான் நம்ம அந்த பார்க்கடலாக பார்க்குறோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து கூர்மாவதாரம் எடுத்து இந்த மந்தார மலையை தாங்கி பிடிப்பார். அப்போ தான் அந்த சேர்னிங் நடக்கும். அப்போது இந்த நமக்குள்ள அந்த சேர்னிங் நடக்கணுன்னா அதுக்கு மூலாதாரமாக இருக்கிறது கடவுளோட ஒரு கருணை, ஒரு ஆசிர்வாதம். அதை வந்து நம்ம பெறத்துக்கு தான் நம்ம இந்த பக்தி மார்க்கம்ங்கிற அந்த இதுக்குள்ளேயே நம்ம போகிறோம். அப்போது அந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம போய் அங்கே வந்து கடவுளோட ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கி கரிச்ச நம்மளால் இந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் கடைஞ்சு இதுலேருந்து நம்ம அமிர்தமும் அதுலேருந்து வர நன்மைகளையும் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கடல்லேருந்து நிறைய பொருள்கள்லாம் வந்து நல்ல நல்ல பொருள்கள் எல்லாம் வெளியில் வருது. சில இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. அதை தான் வந்து தேவகணங்களுக்கு அசுரகணங்களுக்கு போகக்கூடிய கிஃப்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். தேவகணங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் போகுது. அது நம்மளுடைய இந்த மார்க்கத்துக்கு மேலே போகிறதுக்கு ஒரு மார்க்கத்துக்கு இது வழிவகுக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ அமிர்தம்னு ஒன்று வருதே அது என்ன அப்படின்னா, இது கடைய கடைய என்ன ஆகும், நம்ம மனசு பக்குவப்படும். மனசு பக்குவம் படுறச்ச நமக்குள்ளே ஒரு ட்ராங்குவலிட்டி வரும், ஒரு அமைதி வரும், ஒரு புரிதல் ஒன்று வருது இல்லையா. அந்த புரிதல் தான் நம்ம அனுபவிக்கிற அதை தேவகணங்கள் எப்படி அந்த அமிர்தத்தை குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு கொண்டு வரும். அதுதான் நம்ம அடையிற அந்த முக்தி, அந்த புரிதல், அந்த அமிர்தம். இதை தான் வந்து இந்த அமிர்தத்தை அடைஞ்சிட்டா என்ன ஆகிடுவோம், நம்ம இம்மோர்டாலிட்டிக்கு நம்ம போயிடுவோம். அப்போ நமக்குள்ள சித்தி, புத்தி, அமைதி, புரிதல் அப்படின்னு எல்லா விதமான நிலையும் நம்ம அடைஞ்சிடுறதுனால தான் இந்த இதை வந்து நம்ம அமிர்தம்னு சொல்கிறோம். இந்த முக்தி தான் நமக்கு அமிர்தமாக மாறுகிறது. அப்போது இந்த பக்தியை வந்து நம்ம எப்படி அடையிறது, எப்படி இந்த ஆசைகளை நம்ம விடுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே வரும். இப்போ இந்த ஆசைகளை வந்து எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளை பக்தி மார்க்கத்துக்குள்ளே நம்மளை செலுத்திக்க முடியும். அப்போது இந்த ஆசைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட அறியாமையிலேருந்து வருது. இந்த அறியாமை எங்கேருந்து வருதுன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த சென்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். நமக்குள்ள நம்ம எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்டாக பர்ஃபெக்டாக இல்லாததுனால அந்த இம்பர்ஃபெக்ஷன்லேருந்து உருவாகிறது தான் இந்த அறியாமை. அப்படின்னா இந்த இம்பர்ஃபெக்ஷனுங்கிறது நமக்குள்ளே வரணுன்னா அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆசையே இல்லைன்னு நாலு செவத்துக்குள்ளே நம்ம உட்காந்தோம்னா நமக்கு ஆசையே வராது. ஏன்னா நமக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. சன்னியாசிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ காட்டுக்குள்ளே போயிடுறாங்க, போய் தவம் பண்ண போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு அவுட்டர் வேர்ல்டோட கனெக்ஷனே கிடையாது. ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தன்னை சுற்றி என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியும். அப்படின்னா ஹீ இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லையா. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்குள்ள சென்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் வரும். சென்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் நமக்கு வரச்ச அது இக்னரன்ஸோட லெவலை கம்மி பண்ணும். அப்போ இக்னரன்ஸோட லெவல் கம்மி ஆச்சுன்னா நமக்குள்ளே வர ஆசைகளும் கம்மி ஆகிடும். அப்போது இந்த ஒரு ஸ்டேட்டை, இந்த மாதிரி ஒரு லெவலை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து அந்த டயக்ராமில் வந்து காட்டியிருக்கேன், இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து எப்போவும் அம்பாளோட பேரை வந்து அந்த நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு விதம். அதுவும் அந்த மேஜிக் பண்ணும், மேஜிக் ஆஃப் பக்தின்னு சொல்லியிருக்கேங்க, அந்த மேஜிக்கை பண்ணும். இன்னொன்று வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இயற்கையை நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம்னா, அம்பாளோட இந்த கிரியேஷனை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை, நமக்குள்ளே ஒரு அமைதி வரும். அப்படின்னா எதையோ தேடுற இந்த மனம் அந்த இயற்கையில் லயிக்கரிச்ச, இந்த இயற்கையோடு அதை ஒன்றி போகிறச்ச, அதுக்குள்ளே அந்த மேஜிக் வந்து க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வரலையும் ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஜந்துக்களுக்கோ மனிதர்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா உயிரினங்களுக்கும் அவசியமானது. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரலையும் நிறைய தானம், அன்னதானம் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து எப்போவும் வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இதை சுத்தமாக வச்சுக்க முடியும், தூய்மையான எண்ணங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம எண்ணங்களை செலுத்தி நம்ம செய்யறச்சோ, ஒரு பூஜை விதிமுறையிலையோ, இல்லை நம்ம இப்போ கோலம் போடுறோன்னா அந்த கோலம் போடுற அந்த முறையிலையோ, அப்படின்னு ஏதாவது ஒரு முறையில், இல்லை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற சில நியமங்களை நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பண்ணுறச்ச, நமக்குள்ள இந்த மேஜிக் வரும். அடுத்தது வந்து நல்ல நல்ல புத்தகங்கள். நான் போனதறையாக சொல்லியிருக்கேன், நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் படித்தாலும் நல்லதாக வந்து தேர்ந்தெடுத்து நம்ம படிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருக்க நம்ம பழகிக்கணும். எதனாலையும் நம்ம அஜிடேட் ஆகக்கூடாது, எதனாலையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, எதுவுமே ரொம்ப எதை பற்றியும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறச்ச நமக்குள்ள அந்த பக்தி மார்க்கம் வரும். அடுத்தது வந்து அடுத்தவங்களை பார்த்து ஒரு கம்பேஷன் இருக்கணும், ஒரு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற அந்த மனத்தன்மை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். கடைசியாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு நாமே உண்மையாக இருக்கணும். இப்படி நம்ம பண்ணுறச்ச நமக்குள்ள இந்த பக்திங்கிற மேஜிக், நமக்குள்ள நடத்துகிற நிகழ்த்துகிற ஒரு அற்புதத்தை நம்மளால் எப்பவும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.